ஆல் இண்டியா ரேடியோ மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
எனதருமை நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். ஒரு வகையில் 2015 என் நிறைவான மனதின் குரல் நிகழ்ச்சி இது. அடுத்த மனதின் குரல் நிகழ்ச்சி 2016 இருக்கும். இப்போதுதான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தோம். இப்போது நாம் புது வருடத்தை வரவேற்க காத்திருக்கிறோம். இந்தியா வேற்றுமைகள் நிறைந்த நாடு. இங்கே ஏராளமான பண்டிகைகள் நிரம்பி கிடக்கின்றன. ஒன்று கடந்து செல்லும் போதே இன்னொன்று வந்து விடுகிறது. ஒரு வகையில் பார்க்கப் போனால் ஒவ்வொரு பண்டிகையுமே அடுத்த பண்டிகை எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பை விட்டு செல்லுகிறது என்று சொல்லலாம். சில வேளைகளில் இந்தியா பண்டிகைகளால் முடுக்கிவிடப்படும் பொருளாதாரம் என்று கூட சொல்லலாம். சமுதாயத்தின் கீழ்த்தட்டில் இருக்கும் மக்களின் பொருளாதார செயல்பாடுகளுக்கான காரணமாக இவை அமைகின்றன. இந்த தருணத்தில் நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வரவிருக்கும் 2016 நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 2016 உங்கள் அனைவருக்கும் ஏராளமான மகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் கொண்டு வரட்டும். புதிய உற்சாகம், புதிய பொலிவு, புதிய உறுதிப்பாடு உங்கள் அனைவரையும் புதிய சிகரங்களை நோக்கி கொண்டு செல்லட்டும். உலகம் முழுவதுமே சங்கடங்களிலிருந்து மீட்சி பெறட்டும். தீவிரவாதமாகட்டும், உலகம் வெப்பமயமாதலாகட்டும், இயற்கை பேரிடர்கள் ஆகட்டும், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சங்கடங்களாகட்டும், இவை அனைத்திலும் இருந்து மீட்சி பெற்று மனித சமுதாயம் அமைதி நிறைந்த நல்வாழ்வு வாழ வேண்டும். இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? நான் தொழில்நுட்பத்தை முழுவதுமாக பயன்படுத்துபவன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? இதன் மூலம் எனக்கு ஏகப்பட்ட தகவல்கள் கிடைத்து வருகின்றன. மை கவ் என்ற எனது இணையதளத்தை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். புனே நகரிலிருந்து கணேஷ் வி. சாவ்லே சவார்கர் அவர்கள், இந்த பருவம் சுற்றுலா பருவமாக இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள், மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள். அந்த வகையில் சுற்றுலாத்துறையை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட அனைத்து கோணங்களிலும் நாம் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக செல்லுகின்றார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் சுத்தம் பற்றிய நம் சிறப்பு கவனத்தை செலுத்துவதில்லை, அந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்கிறார். நமது சுற்றுலா தலங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு இந்தியா பற்றிய எண்ணமும் தோற்றமும் மற்றவர்கள் மனங்களில் பொலிவு பெறும். நான் கணேஷ் அவர்களின் கருத்துக்களை வரவேற்கிறேன். நான் கணேஷ் அவர்களின் கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறேன். நாம் அதிதி தேவோ பவ, அதாவது விருந்தினர்களை இறைவனாக காண வேண்டும் என்ற மரபில் வந்தவர்கள் எனும்போது, நம் இல்லங்களுக்கு விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றால் உடனே வீட்டை துடைப்பது, சுத்தம் செய்வது என்றெல்லாம் ஈடுபடுகிறோம் இல்லையா? இதே போலவே நாம் நம் நாட்டின் சுற்றுலா தலங்கள், மையங்கள், யாத்திரை இடங்கள் ஆகியவற்றை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும். இதில் நாம் சிறப்பான வலு சேர்க்க வேண்டியது அவசியம். தூய்மை பற்றி நாடெங்கிலும் இருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. தொடக்க நாள் முதலாகவே நான் இந்த விஷயம் குறித்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு என் பாராட்டுதல்களை தெரிவித்த வண்ணம் இருந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சின்ன சின்ன நல்ல நல்ல விஷயங்களை தோண்டி எடுத்து மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். மத்திய பிரதேச மாநில சிஹோர் மாவட்டத்தின் போஜ்புடா கிராமத்தில் திலீப் சி. மாளவிய அவர்கள் எளிய ஒரு கட்டுமான கலைஞர். பத்திரிகைகளில் அவரை பற்றிய செய்தி வரும் அளவுக்கு அவர் நல்லதொரு செயலை செய்து வந்துள்ளார். கிராமத்தில் யாராவது கட்டுமானப் பொருட்களை அளிப்பார்களேயானால் அவர் கழிப்பறை கட்ட தேவையான கட்டுமான கூலியை பெறுவதில்லை என்ற உறுதிப்பாட்டை மேற்கொண்டார். இலவசமாகவே அவர் கட்டுமான பணியில் ஈடுபட்டு கழிப்பறையை கட்டி கொடுத்து வருகிறார். இந்த பணி மிகவும் புனிதமான ஒன்று என்று கருதி போஜ்புடா கிராமத்தில் இவர் தன்னுடைய உழைப்பினால் மட்டுமே 100 கழிப்பறைகளை இதுவரை கட்டி கொடுத்துள்ளார் என்ற செய்தியை இப்போதுதான் நான் படிக்க நேர்ந்தது. இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் திலீப் சி மாளவியா அவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் மனம் நிறைந்த பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு பற்றிய உற்சாகத்தை குன்றச் செய்யும் செய்திகள் நம் காதுகளில் சில நேரங்களில் வந்து விடுகின்றன. ஆனால் இந்த நாட்டில் இப்படி கோடிக்கணக்கான திலீப் சி மாளவியாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற வரைக்கும் நல்ல பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். இதுதானே நாட்டின் பலம்? இதுதானே நாட்டின் எதிர்பார்ப்பு? இந்த விஷயங்கள் தானே நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்பவை? ஆகையால் நமது மனதின் குரலில் திலீப் சி மாளவியாவை பாராட்டுவது என்பது, பெருமிதம் கொள்வது என்பது இயல்பான ஒன்றாகவே அமையும். பலருடைய இடைவிடாத முயற்சிகள் காரணமாக நாடு மிக விரைவான முன்னேற்றம் கண்டு வருகிறது. நாட்டின் 125 கோடி மக்களும் தோளோடு தோள் சேர்ந்து முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வருகிறார்கள். நாட்டையும் முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான கல்வி, மேம்பட்ட திறன்கள், அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புகள், குடிமக்களுக்கான ஆயுள் காப்பீட்டுத் திட்டங்கள், வங்கி வசதிகள், இடர்கள் இல்லாமல் உலகளாவிய அளவில் வியாபாரம் செய்தல், புதிய தொழில்கள் தொடங்க தேவையான அமைப்புகளை நிறுவுதல் போன்றவை ஒருபுறம் நிகழ்ந்து வருகின்றன. வங்கிகளின் அருகே கூட செல்ல முடியாத எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இப்போது முத்ரா திட்டம் வாயிலாக சுலபமாக கடனுதவி பெற முடிகிறது. இப்போதெல்லாம் உலகம் யோகக்கலையின் பால் ஈடுபாடு கொள்ளத் தொடங்கியிருக்கிறது என்பதை இந்தியர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். உலகம் முழுமையும் சர்வதேச யோகா நாளை கொண்டாடிய போது நம் நாடு எத்தனை பெருமை பெற்ற நாடு என்ற உணர்வு நமக்கெல்லாம் ஏற்பட்டது இல்லையா? நமது எண்ணங்களும் சிந்தனைகளும் விசாலமான அளவில் இருக்கும்போதுதான் இந்த உணர்வு நமக்கு ஏற்படும். வெண்ணெய் உண்ட கண்ணனை அவன் தாய் யசோதை வாயை திறந்து காட்டு என்றபோது அப்படி அவன் திறக்கையில் அங்கே அவள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் கண்டதை யாரால் மறக்க முடியும்? அப்போதுதான் அவளது பார்வை விசாலப்பட்டது. இதேபோலத்தான் யோகா தினமானது இந்தியா பற்றிய மகத்துவத்தை இந்தியர்களான நமக்கு உணர்த்தியது. இப்போதெல்லாம் தூய்மை பற்றிய பேச்சுக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் எதிரொலித்து வருகிறது. இதில் குடிமக்களின் பங்கேற்பும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மின்சாரம் என்ற வசதியை பயன்படுத்தி வரும் நகரவாசிகளுக்கு நாடு சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முதலாக மின்சார இணைப்பு பெறும் பல கிராம மக்களின் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றிய கற்பனை கூட இருக்க முடியாது. மத்திய மாநில அரசுகளின் மின் வழங்கல் துறை முந்தைய காலகட்டங்களில் கூட பணிபுரிந்து வந்திருந்தன. ஆனால் அனைத்து கிராமங்களுக்கும் 1000 நாட்களுக்கு உள்ளாக மின்சாரம் கொண்டு சேர்க்கப்பட்டாக வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு மின்சாரம் கொண்டு சேர்க்கப்பட்ட கிராமங்களின் பெயர்களுடன் கூடவே அந்தந்த கிராம மக்களின் உற்சாகமும் குதூகலமும் பற்றிய செய்திகளும் தினமும் வரத் தொடங்கியிருக்கின்றன. இன்று வரை இவை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் ஊடகங்களில் வெளிவரவில்லை என்றாலும் கூட ஊடகங்கள் கண்டிப்பாக அந்த கிராமங்களுக்கு செல்லும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர்கள் அந்த கிராமங்களில் மின்சார வருகையால் ஏற்பட்டிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உலகுக்கு எடுத்துரைப்பார்கள். ஒரு விவசாயியாகட்டும், ஏழையாகட்டும், இளைஞனாகட்டும், தாய்க்குலமாகட்டும், அவர்கள் வாழ்வுகளில் புத்துணர்வு ஏற்படுத்தும் ஒரு நல்மாற்றத்துக்கு தாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம் என்ற உணர்வு மின்சாரத்தை அந்த கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வரும் அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய மனநிறைவை ஏற்படுத்தும். இதுவே கூட ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம். இதனால் வரை மின்சாரம் கிடைக்காத இந்த மக்களுக்கெல்லாம் இந்த செய்தி கிடைக்க வேண்டும் இல்லையா? எந்த அரசு எதை செய்தது, எதை செய்யவில்லை என்ற கருத்தின் அடிப்படையில் தகவல் சென்று சேர வேண்டும் என்று நான் கூறவில்லை. மக்களுக்கு இதை பெற உரிமை இருந்தால் இதை அவர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. தங்களது உரிமைகளை பெறுவதில் கூட அவர்களுக்கு தகவல்கள் கிடைக்க வேண்டும் இல்லையா? சரியான தகவல்கள், நல்ல விஷயங்கள், சாமானிய மக்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் எத்தனை அதிகம் பேர்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை பேர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் இணைந்து உறுதி செய்ய வேண்டும். இது கூட சேவைதானே. நானும் இந்த சேவையில் ஈடுபடும் வகையில் ஒரு சிறிய அளவிலான முயற்சியில் ஈடுபட்டேன். தனியனாய் நான் மட்டும் அனைத்தையும் செய்துவிட முடியாது அல்லவா? ஆனால் நான் இதை பற்றி கூறும்போது என் பங்களிப்பை நானும் அளிக்க வேண்டும் இல்லையா? ஒரு எளிய குடிமகன் கூட தனது மொபைல் போனில் நரேந்திர மோடி என்ற ஒரு ஆப்பை தரவிறக்கம் செய்து என்னோடு இணைந்து கொள்ளலாம். இதில் நான் எளிமையான விஷயங்களை பகிர்ந்து வருகிறேன். மக்களுமே கூட என்னிடம் ஏராளமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் விஷயமாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் தரப்பில் இந்த முயற்சியில் அவசியம் ஈடுபடுங்கள். 125 கோடி மக்களையும் சென்றடைய வேண்டுமென்றால் உங்கள் உதவி இல்லாமல் என்னால் எப்படி சென்று சேர முடியும்? வாருங்கள், நாம் அனைவருமாக இணைந்து சாமானிய மக்களின் நலன்கள் பற்றிய விஷயங்களில் ஈடுபடுவோம். சாமானியனுக்கு புரியும் வகையில் கொண்டு சேர்ப்போம். அவர்களின் உரித்தான விஷயங்களை பெற்றுத்தர அவர்களுக்கு கருத்தூக்கம் அளிப்போம். எனதருமை இளைய நண்பர்களே, ஆகஸ்ட் 15 நான் செங்கோட்டையிலிருந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா தொடர்பான ஒரு அடிப்படை கருத்தை முன்வைத்தேன். அதன் பிறகு அரசின் அனைத்து துறைகளிலும் இது தொடர்பான சிந்தனை முடுக்கிவிடப்பட்டது. இந்தியாவால் ஸ்டார்ட் அப் தலைநகராக ஆக முடியுமா? இதற்காக தயாரிப்பு துறை, சேவைத்துறை, விவசாயத்துறை என ஒவ்வொரு துறையிலும் புதுமை, புதிய வழிமுறைகள், புதிய எண்ணப்பாடு என இளைஞர்களுக்கு புதிய ஸ்டார்ட் அப்புகள், புதுமைகள் படைத்தல்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு நமது மாநிலங்கள் அளவில் ஏற்பட வேண்டும். புதுமைகள் படைக்கப்படவில்லை என்றால் உலகில் முன்னேற்றம் ஏற்படாது. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா இளைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டு சேர்த்திருக்கிறது. எனதருமை இளைய நண்பர்களே, ஜனவரி 16 இந்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாவுக்கான செயல்பாட்டை முழுவீச்சில் தொடக்க இருக்கிறது. இது எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான ஒரு வரைபடம் உங்கள் முன் வைக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருக்கும் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் IITக்கள், இந்திய மேலாண்மை கழகங்கள் IIMகள், மத்திய பல்கலைக்கழகங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், தேசிய தொழில்நுட்ப கழகங்கள் NITs என எங்கெல்லாம் இளைய சமுதாயத்தினர் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் லைவ் கனெக்டிவிட்டி, அதாவது நேரடி தொடர்பு முறை வாயிலாக இணைக்கப்படுவார்கள். ஸ்டார்ட் அப் என்பது டிஜிட்டல் உலகம், தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமேதான் என்று ஸ்டார்ட் அப் தொடர்பாக நம்மிடத்தில் ஒரு நிலை பெற்ற கருத்து நிலவி வருகிறது. கண்டிப்பாக அப்படி இல்லை. இந்தியாவின் தேவைகளை கருத்தில் கொண்டு நாம் இதில் மாற்றங்களை செய்தாக வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஏழை ஒருவர் உழைப்பில் ஈடுபடும்போது அவருக்கும் உடல் களைப்பு மேலிடுகிறது. ஆனால் இந்த உடல் களைப்பிலிருந்து தப்பும் வகையில் அவருக்கு உதவியாக ஒரு இளைஞர் புதிய ஒரு கண்டுபிடிப்பை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், நான் இதையே கூட ஸ்டார்ட் அப்பாக கருதுகிறேன். இத்தகைய இளைஞர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வங்கிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். துணிந்து உதவி செய்யுங்கள், இதற்கு சந்தை இருக்கிறது என்று என்னால் கூற முடியும். நமது இளைய தலைமுறையினரின் அறிவுத்திறன் நாடெங்கிலும் பரவி கிடக்கிறது. இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் உள்ள இளைஞர்களிடம் அபாரமான திறன் நிரம்பியிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஒன்று மட்டுமே தேவை. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஏதோ சில நகரங்களில் மட்டுமே இருந்துவிடக்கூடாது. இது இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் அங்கிங்கெனாதபடி பரவ வேண்டும். ஆகையால் இந்த திட்டத்தை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளிடமும் விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன். ஜனவரி 16 நான் கண்டிப்பாக உங்களோடு இது தொடர்பாக விரிவாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களின் மேலான கருத்துக்களை நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எனதருமை இளைய தோழர்களே, ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள். என்னைப் போன்று இந்த நாட்டில் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் சுவாமி விவேகானந்தர் ஆதர்ஷ புருஷராக இருந்து வந்திருக்கிறார். 1995 முதல் ஜனவரி மாதம் 12 என்று வரும் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தியை நாம் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12 முதல் ஜனவரி மாதம் 16 வரை இந்த கொண்டாட்டங்கள் சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் நிகழவிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடப்படுவது. இந்த ஆண்டின் கருப்பொருள் மிக அற்புதமானது. இந்தியன் யூத் ஆஃப் டிவலப்மெண்ட் ஸ்கில் அண்ட் ஹார்மனி, அதாவது முன்னேற்றம், திறன், நல்லிணக்கம் ஆகியவற்றில் இந்திய இளைஞர்களின் பங்கு. இந்தியாவின் மூலை முடுக்கெங்கிலுமிருந்தும் 10,000 மேற்பட்ட இளைஞர்கள் இங்கு குழுமி ஒரு சிறிய அளவிலான இந்தியாவை ஏற்படுத்துவார்கள். இங்கே இளைய இந்தியாவின் காட்சி விரியும். ஒரு வகையில் இங்கே கனவுகளின் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். உள்ள உறுதிப்பாடுகளின் வெளிப்பாடு உருவாகும். இந்த இளைஞர் திருவிழா தொடர்பாக உங்களிடம் ஏதேனும் ஆலோசனைகள் எனக்கு அளிக்கப்பட இருக்கிறதா? என்னுடைய நரேந்திர மோடி ஆப் மூலமாக நீங்கள் நேரடியாக உங்கள் கருத்துக்களை என்னிடம் அனுப்பி வையுங்கள் என்று குறிப்பாக நான் என் இளைய தோழர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் மனதில் இருப்பவற்றை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தேசிய இளைஞர்கள் விழாவுக்கு உகந்ததாக இருப்பனவற்றை நான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த இளைஞர் விழா பற்றிய உங்கள் கருத்துக்களுக்காக நரேந்திர மோடி ஆப்பில் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, குஜராத் மாநிலத்தின் அகமதாபாதைச் சேர்ந்த திலீப் சௌஹான் பார்வைத்திறன் அற்ற ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் தனது பள்ளியில் அக்சசிபிள் இண்டியா நாளை கடைபிடித்தார். அவர் தொலைபேசி மூலமாக தனது உணர்வுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார்.
சார், நாங்கள் எங்கள் பள்ளியில் அக்சசிபிள் இண்டியா இயக்கத்தை அனுசரித்தோம். நான் பார்வைத்திறனற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர். நான் சுமார் 2,000 குழந்தைகளிடம் மாற்றுத்திறன் தொடர்பாக உரையாற்றி எப்படி அத்தகைய மக்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், எப்படி உதவலாம் என்று கூறியபோது மாணவர்கள் இதை மிக நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டார்கள். இது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்று மாணவர்களுக்கு இதன் மூலம் கருத்தூக்கம் ஏற்பட்டது. இந்த மகத்தான முனைப்புக்கு நீங்கள்தான் காரணம்.
திலீப் அவர்களே, மிக்க நன்றி. நீங்களே கூட இந்த துறையில் பணியாற்றி வருகிறீர்கள். இது பற்றி உங்களுக்கு நன்கு விளக்கமாக தெரியும். நீங்களுமே கூட ஏராளமான இடர்பாடுகளை சந்தித்திருப்பீர்கள். சில வேளைகளில் இவரைப் போன்ற மனிதர்களை நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் போது நம் மனங்களில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடும். இவர் போன்ற மனிதர்கள் பற்றிய கண்ணோட்டம் நம் எண்ணங்களின் அடிப்படையில் வெளிப்படும். ஏதோ ஒரு விபத்து காரணமாக தங்கள் உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். சிலர் பிறவியிலேயே உடல் ஊனங்களோடே பிறக்கின்றார்கள். இவர்களைப் போன்ற மனிதர்களை குறிக்கும் விதமாக உலகில் பல வகையான சொற்களின் பயன்பாடு இருந்து வந்துள்ளது. ஆனால் எப்போதுமே இந்த சொற்கள் தொடர்பாக சிந்தனை நிலவி வந்தது. சில சொற்கள் நமக்கே கூட சரியானவை அல்ல என்று தோன்றும். ஒரு சமயம் ஹேண்டிகேப்ட், அதாவது உடல் ஊனமுற்றவர் என்ற சொற்பிரயோகம் நிலவி வந்தது. சில வேளைகளில் டிசேபிள்ட் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. சில வேளைகளில் ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன், சிறப்பு திறன் பெற்றவர் என்று பயன்படுத்தப்பட்டது. சொற்களுக்கு என ஒரு மகத்துவம் உண்டு என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஆண்டு இந்திய அரசு சுகம்ய பாரதம் திட்டத்தை தொடக்கிய போது அதில் நான் பங்கெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில், குறிப்பாக சென்னையில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு காரணமாக நான் அங்கே செல்ல வேண்டியிருந்ததால் இந்த நிகழ்ச்சியில் என்னால் பங்கெடுக்க முடியாமல் போனது. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியாமல் போனாலும் என் மனதில் அது தொடர்பான சிந்தனைகள் உதித்து கொண்டே இருந்தன. இறைவன் சிலரின் உடலில் ஏதோ குறைபாடுகளை அளித்திருக்கிறார். நாம் அவர்களை உடல் ஊனமுற்றவர்கள் என்று கூறுகிறோம். ஆனால் அவர்களோடு நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு பழகும்போது அவர்கள் தோற்றத்தில் காணப்படும் குறைபாடு தெரிந்தாலும் இறைவன் அவர்களுக்கு கூடுதலான சிறப்பானதொரு திறனை அளித்திருப்பதை பார்க்க முடியும். புறக்கண்களுக்கு இந்த திறன் தெரியாமல் போனாலும் கூட அவர்கள் திறன்கள் நமக்கு வியப்பை ஏற்படுத்தும். ஆகையால் நாம் அவர்களை திவ்யமான திறன்கள், தெய்வீகமான உறுப்புகள் கொண்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று ஏன் அழைக்கக்கூடாது என்ற கருத்து என் மனதில் இழையோடியது. சுகம்ய பாரதம் இயக்கத்தின் தொடக்கம் மூலமாக புற ரீதியான மற்றும் வர்ச்சுவல் ரீதியான கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படுத்தி அவற்றை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகரமான வகைகளில் அமைப்போம். பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், எளிதில் அணுகக்கூடிய வாகன நிறுத்துமிடங்கள், லிஃப்டுகள், பிரெயில் மொழி எழுத்துக்கள் என அனைத்து வகையிலும் எளிமைப்படுத்த புதுமைகள் தேவை, தொழில்நுட்பம் தேவை, அமைப்புகள் தேவை, புரிந்துணர்வு தேவை. இந்த சவாலை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் மக்கள் பங்கெடுப்பும் எங்களுக்கு கிடைத்து வருகிறது. நீங்களும் உங்கள் வகையில் இந்த முயற்சியில் ஈடுபடலாமே. எனதருமை நாட்டு மக்களே, அரசு திட்டங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும், செயல்பட்ட வண்ணம் இருக்கும். ஆனால் திட்டங்கள் உயிரோட்டம் உள்ளவையாக இருத்தல் வேண்டும் என்பது அவசியம். திட்டங்கள் கடைநிலையில் இருப்பவர்கள் வரை உயிர்ப்புடன் செயல்பட வேண்டும். அவை கோப்புகளில் முடங்கி மரித்துவிடக்கூடாது. திட்டங்கள் என்பவையே கூட சாமானியர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லவா ஏற்படுத்தப்பட்டவை? பயனாளிக்கு எப்படி எளிமையான முறையில் திட்டத்தின் சாதகங்களை கொண்டு செல்வது என்பது குறித்து சில நாட்கள் முன்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நம் நாட்டில் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. ஆனால் இதற்கான எந்த கணக்கும் வழக்கும் வைக்கப்படவில்லை. மானியம் உண்மையான பயனாளிகளைத்தான் சென்றடைகிறதா இல்லையா, சரியான நேரத்தில் சென்றடைகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள அரசு மானியம் வழங்கலில் ஒரு சிறிய மாற்றத்தை மேற்கொண்டது. ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார் அட்டை ஆகியவற்றின் துணை கொண்டு உலகின் மிகப்பெரிய நேரடி மானிய திட்டத்தின் வாயிலாக நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த மானியங்கள் சென்று சேர்கிறது. அந்த வகையில் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய நேரடி மானிய திட்டம் என்பதற்காக இதற்கு கின்னஸ் உலக சாதனை பட்டியலில் இடம் கிடைத்திருக்கிறது. பெஹல் என்ற பெயரில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. நவம்பர் மாத நிறைவு வாக்கில் சுமார் 15 கோடி பேர்கள் பெஹல் எரிவாயு திட்டத்தின் பயனாளிகளாக இருக்கிறார்கள். இந்த 15 கோடி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக மானியத் தொகை சென்று சேர்கிறது. இடைத்தரகர்களோ, சிபாரிசோ, ஊழலுக்கான சாத்தியக்கூறோ ஏதும் இல்லாமல் இது நடக்கிறது. ஒருபுறத்தில் ஆதார் அடையாள அட்டைக்கான இயக்கம், மறுபுறத்தில் ஜன்தன் வங்கிக் கணக்கு திறப்பு, மற்றொரு புறத்திலோ மத்திய மாநில அரசுகள் இணைந்து பயனாளிகளின் பட்டியலை தயார் செய்து அதை ஆதார் அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு ஆகியவற்றோடு இணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான எம்ஜி நரேகா கிராமங்களில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த திட்டம் தொடர்பாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தன. பல இடங்களில் பணம் வேலை செய்த தொழிலாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக போடப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதிலும் இடர்பாடுகள் நிலவி வந்தன, குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. இதிலும் கூட உதவித்தொகையை நேரடியாக கொண்டு சேர்க்கும் திட்டம் அமல் செய்யப்பட தொடங்கிவிட்டது. மெல்ல மெல்ல இதில் மேலும் முன்னேற்றம் இருக்கும். இதுவரை சுமார் 35-40 திட்டங்கள் தொடர்பாக 40,000 கோடி ரூபாய் வரை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் போடப்பட்டுள்ளது. எனதருமை நாட்டு மக்களே, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்திய குடியரசை பொறுத்தவரை ஒரு பொன்னான கணம். இந்த முறை நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் நிறுவனரான டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த ஆண்டாக இந்த நாள் இருப்பது மிகவும் மங்களகரமான இணைவு. நாடாளுமன்றத்திலும் கூட 2 நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் மீதான சிறப்பு விவாதத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது மிகவும் அருமையான அனுபவமாக இருந்தது. அனைத்து கட்சிகளும் அனைத்து உறுப்பினர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின் புனிதம், மாட்சிமை, அதை சரியான வகையில் புரிந்து கொள்ளுதல் ஆகியவை தொடர்பாக அருமையான விவாதங்களில் ஈடுபட்டனர். இதை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். குடியரசு திருநாள் உள்ளபடியே மக்களை அமைப்புடன் இணைக்க வழிவகை காண முடியுமா? அதேபோல அமைப்புகளை பொதுமக்களோடு இணைக்க முடியுமா? நமது அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு ஏகப்பட்ட அதிகாரங்களை வழங்குகிறது. அதிகாரங்கள் பற்றி மக்கள் இயல்பான வகையில் விவாதிப்பார்கள். அப்படி விவாதம் புரிவதும் அவசியம்தான். அதே வேளையில் அரசியல் அமைப்பு சட்டமானது கடமைகள் பற்றியும் அழுத்திப் பேசும். ஆனால் கடமைகள் பற்றி பேசும்போது குரல்கள் தேய்ந்தே ஒலிக்கும். தேர்தல்களின் போது மட்டுமே வாக்களிப்பது என்பது புனிதமான கடமை என்று அதிக விளம்பரங்கள் வெளியாகும், சுவர்களில் எழுதப்படும், தட்டிகள் வைக்கப்படும். தேர்தல் காலங்களில் எல்லாம் கடமை பற்றி நாம் அதிகம் பேசுவோம். ஆனால் அதே கடமை பற்றி ஏன் தினசரி வாழ்க்கையில் பேசக்கூடாது? இந்த ஆண்டு நாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த ஆண்டை விழாவாக கொண்டாடும் வேளையில் நாம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை ஒரு காரணமாக கொண்டு பள்ளிகளில், கல்லூரிகளில், நமது கிராமங்கள், நகரங்களில், பல வகையான சமுதாயங்களில், சங்கங்களில் கடமை என்ற கருத்தில் அமைந்த கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி ஆகியவற்றை ஏற்பாடு செய்ய முடியும் அல்லவா? 125 கோடி நாட்டு மக்களும் கடமை உணர்வோடு ஒருவர் பின் ஒருவராக அடியெடுத்து வைக்கும்போது எந்த அளவு பெரியதொரு சரித்திரம் படைக்கப்படும், எண்ணி பாருங்கள். ஆனால் முதலில் அதை பற்றி பேசத் தொடங்குவோமே. என் மனதில் ஒரு கருத்து எழுகிறது. நாம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்கு முன்பாக டியூட்டி, கடமை பற்றி உங்கள் தாய்மொழியிலோ, ஹிந்தியிலோ, ஆங்கிலத்திலோ கட்டுரை அல்லது கவிதை என ஏதோ ஒன்றை எனக்கு எழுதி அனுப்ப முடியுமா? நான் உங்கள் எண்ணங்களை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். மை கவ் என்ற இந்த இணையதளத்தில் அனுப்பி வையுங்கள். கடமை தொடர்பாக என் நாட்டு இளைய தலைமுறை என்ன எண்ணமிடுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சின்னதொரு ஆலோசனை அளிக்க வேண்டும் என்று என் மனம் நினைக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி என்று நாம் குடியரசு திருநாளை கொண்டாடும் வேளையில் குடிமக்கள் வாயிலாக, பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாயிலாக, நமது நகரத்தில் இருக்கும் நாட்டுத் தலைவர்களின் திருவுருவச் சிலைகளையும் அதை சுற்றியிருக்கும் இடங்களையும் மிகவும் சிறப்பான வகையில் தூய்மைப்படுத்தி அலங்கரிக்க முடியுமில்லையா? அரசு தரப்பிலிருந்து நான் இதை கூறவில்லை, குடிமக்கள் என்ற முறையில் இதை செய்யலாமே என்ற கருத்தை முன்வைக்கிறேன். எந்த தலைவர்களின் திருவுருவச் சிலைகளை வைப்பதில் நாம் மிகவும் உணர்வு பூர்வமாக ஈடுபடுகிறோமோ அந்த சிலைகளை பராமரிப்பதில் நாம் பின்னர் உதாசீனத்தையே வெளிப்படுத்துகிறோம். ஒரு சமுதாயம் என்ற முறையிலும் நாடு என்ற வகையிலும் தூய்மைப்படுத்துவதை நாம் தொடர்ந்து செய்து வர முடியாதா? இந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதியன்று நாம் அனைவருமாக இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபடுவோம். இதன் மூலம் நாட்டுத் தலைவர்களின் திருவுருவச் சிலைகளுக்கு மரியாதை, தூய்மை, சுற்றியுள்ள இடங்களில் சுத்தம் ஆகியன செய்யப்படும். இவை அனைத்தும் பொதுமக்கள் வாயிலாக, குடிமக்கள் வாயிலாக இயல்பான முறையில் செயலாக்கம் பெறும். எனதருமை நாட்டுமக்களே, மீண்டும் ஒருமுறை 2016க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி.
மனதின் குரல் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், ஏதேனும் ஆலோசனைகள் தர நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.